வணக்கம் பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே.
வணக்கம்.
இப்ப தமிழ்நாட்டின் உடுமலையில் நடந்த சம்பவம் ஏதோ அரிதான ஒன்று, எப்போதோ நடப்பது என்று கடந்து செல்வதா, அல்லது இது தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகின்ற ஜாதிய வன்முறையின் வெளிப்பாடாக எடுத்துக்கொள்வதா, எப்படி பார்க்கின்றீர்கள் நீங்கள்?
இது வந்து நான் அதிகரித்து வரக்கூடிய ஜாதி வன்முறைன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது எப்பொழுதுமே இருக்கக்கூடியதுதான், தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து என்னன்னா, இது வந்து அதிக அளவு பேசப்படக்கூடியதாகவும் ஊடக வெளிச்சம் படக்கூடியதாகவும் கண்டிக்கப்படக்கூடியதாகவும் மாறி இருக்கு. நான் சின்ன வயதுல இருந்தே ஒரு கிராமத்துல வளர்ந்தவன், அங்க இருந்து இது மாதிரி வந்து சொந்த மகளையே கீழ்ஜாதிக்காரர் ஒருவர் அவங்க கருதுறவங்க இருந்து ஒருத்தர் திருமணம் செஞ்சிட்டவங்க இருந்து வெட்டி கொள்றது போறது வரதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது எல்லாம் வியப்பா பார்த்திருக்கேன். அப்படி நடந்துட்டு இருக்குதுதான் தமிழ்நாட்டுல. இன்னைக்கு வந்து அது குறித்த ஒரு பிரக்கை வந்திருக்கிறதுங்கிறதும் அதை பத்தி பேசப்படுறதுங்கிறதும் உண்டு. இது ஒண்ணு. ரெண்டாவது அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மாறி வரக்கூடிய இன்னைக்கு சூழல் வந்து எல்லாமே மாறி இருக்கு. உதாரணமா வந்து நீங்க திரைப்படங்கள்லாம் கூட வந்து நீங்க வந்து இந்த கற்பு போன்ற விஷயங்கள், ஒருத்த வந்து ஒரு பெண்ணை காதலிச்சாங்கன்னா அந்த காதலி அது தோல்வி ஆனிச்சுன்னா வந்து திருமணம் செஞ்சு கொள்ளாமல் இருக்கிறது, அது மாதிரியானதெல்லாம் இப்ப மாறி திரைப்படங்கள் வேற மாதிரியான கதைகள், லவ் பண்ணி ஃபெயில் ஆச்சான ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண்ணா இருந்தாலும் அப்படி எல்லாம் மாற்றங்கள் வருது. அது போன்ற மாற்றங்கள் இங்குல வரல. இந்த ஜாதி பிரச்சனைகளை மட்டும் பொருத்தப்பட்டல. எப்படி நான் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தனோ, அதே போலதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான இந்த கலப்பு திருமணங்கள் வந்து வன்முறையா எதிர்கொள்ளப்பட்டதுங்கிறது இருக்கு. அதுதான் நம்ம இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம். காலங்கள் மாறின போதும் கூட ஜாதி உணர்வு குறையல அப்படிங்கிறதான், அதிகரிக்குதோ இல்லையோ குறையல. அப்படி குறையாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுதுதான் வந்து இன்னைக்கு வந்து 80-90களுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள உலக அளவிலும் இந்திய அளவிலும் உள்ள மாற்றங்கள். உலக அளவுல பொறுத்த மட்டும் இப்ப என்ன பொறுத்த மட்டும் வந்து நான் வந்து ஒரு இடசாரி சிந்தனைகளை வந்தவன், அந்த அடிப்படையில சொல்றேன், நீங்க நினைச்சாலும் பரவாயில்ல. மார்க்சியத்துக்கு ஏற்பட்ட வீழ்ச்சிக்கு பிறகு வந்து பெரிய அளவு வந்து இங்க வந்து ஒரு ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ்ங்கிறது உலக அளவுல வருது. அதுல மீண்டும் வந்து நியோ ஃபாசிசம் டெவலப் ஆகுது, மதவாத ஃபாசிசம் இந்த மாதிரி எல்லாம் எல்லா இடங்கள்லயும். இந்தியாவில வந்து அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒண்ணு மதவாதமாகவும், இன்னொன்று மாநில கட்சிகளாகவும், இன்னும் பல்வேறு இடங்கள்ல வந்து நீங்க இந்த ஜாதி ரீதியான அமைப்புகளும் இப்ப கட்சிகளை கூட ஜாதி ரீதியான கட்சிகளா தான் இன்னைக்கு வந்து உருவாகி இருக்கு. நீங்க வந்து வடநாட்டில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டி இந்த மாதிரி கட்சிகளா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் கூடிய பாமக போன்ற கட்சிகளா இருந்தாலும் சரி, இந்த கட்சிகள் வந்து வெளிப்படையா ஜாதி பெருமை பேசுறது, அப்புறம் வந்து நீங்க வந்து இந்த தங்களுடைய ஜாதிகளை பத்தி ஒருத்தர் வந்து புனைவுகள் எழுதுறது, அதாவது வந்து கற்பனையா ஒரு ஐகான் ஒருத்தர் கிரியேட் பண்றது, ஒரு திருவுருவை ஒரு ஜாதிக்கும் ஒருத்தர் அவங்க விசாரணை வைக்கிறது, இப்படியான இந்த ஜாதி பெருமை கல்ச்சருங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வந்து இந்த பிரச்சனைகள் வருது. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப வந்து நான் தொடர்ச்சியா மனித உரிமை அடிப்படையில இந்த மாதிரி பிரச்சனைகளை ஆய்வு செஞ்சுட்டு இருந்திருக்கேங்கிற வகையில இன்னொன்னு நான் குறிப்பிட விரும்புறேன். இப்ப தருமபுரியில வந்து நீங்க 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த மிகப்பெரிய இது தொடர்பான பிரச்சனை வந்து எல்லோருக்கும் தெரியும், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தருமபுரியை பொறுத்த மட்டும் வந்து என்னன்னா, நாங்கள் ஆய்வு செஞ்ச பொழுது அந்த எந்த கிராமம் அழிக்கப்பட்டதோ அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட ஒரு 10-14 தம்பதியர்கள், அதாவது வந்து வன்னியர் பெண்களே தலித்துகளை திருமணம் செஞ்சுட்டு நல்லபடியா வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனையில கூட பண்ணி அந்த இளவரசன் பிரச்சனையில கூட என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அந்த பெண்ணுடைய அப்பாவெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து இந்த பிரச்சனையை கண்டுக்கல. கிட்டத்தட்ட வந்து 2-3 மாசம் வந்து அவங்க ஒண்ணா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதி பஞ்சாயத்து கூட்டப்பட்டு அந்த ஜாதி பஞ்சாயத்துல அவர் அவமானப்படுத்தப்பட்ட பிறகு வந்து என்னன்னா, அவர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் வந்து தற்கொலை பண்ண உடனே வந்து அன்னைக்கு பெரிய அளவு கலவரம் நடக்குது. ஆக இது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக கட்சிகளே அல்லது வந்து ஜாதி அமைப்புகளே பேசுறது போறது வர்றது, அது வந்து ஒரு நீங்க ஒரு பாசிட்டிவான கல்ச்சர் மாதிரி உருவாகிறது. அப்புறம் வந்து இந்த மாதிரி காதல் திருமணங்கிறது மோசம், அது வந்து ஏமாத்துறதுக்காக பண்ணப்படுறது அப்படிங்கிறதும், நாடக காதல் மாதிரியான ஒரு கருத்தாக்கங்களை வெளியில விடுறது, அல்லது வந்து லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லி இந்துத்துவவாதிகள் பண்றது மாதிரியான பிரச்சனைகளை பண்றது, இது சதித்திட்டம். காதல்ங்கிறதே சதித்திட்டம். வந்து வந்து உயர்சாதி பெண்களை வந்து ஈர்க்கிறதுக்கும் பணம் பிரிக்கிறதுக்கும் சதித்திட்டம் என்பது போல பிரச்சாரம் பண்றது. இந்த பின்னணியில தான் இந்த வன்முறைகளை நான் பார்க்க வேண்டியதா இருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் மிகவும் பிரபலமான சமூக ஆய்வாளரும் அரசியல் விமர்சகருமான பேராசிரியர் ஆ. மார்க்ஸ் அவர்கள். இப்ப நீங்க புறக்காரணிகள்னு சொல்லும்போது, இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பொருளாதார ரீதியிலும் சரி கல்வி ரீதியிலும் சரி இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து ஒரு ஒரு முதன்மையான மாநிலம், அல்லது அதிவேக வளர்ச்சி பெறுகின்ற ஒரு மாநிலம். அப்படியான ஒரு வளர்ச்சி பாதை வளர்ச்சியில போயிட்டு இருக்கிற ஒரு மாநிலத்துல வந்து இப்படியான ஜாதியம் தொடர்பான வீரியம் அதிகரிச்சுட்டு போகிறது கொஞ்சம் முரண்பாடப்படலையா?
இந்தியாவிலேயே வந்து நீங்க ஒரு ரொம்பவும் முன்னேறிய ஒரு மாநிலம்னு சொல்லி தமிழ்நாட்டை நீங்க சொல்ல முடியாது. கேரளா போன்ற மாநிலங்கள் வந்து கல்வியிலும் மற்ற விஷயங்கள்லையும் முன்னேறிய மாநிலங்களா இருக்கு. இருந்த போதிலும் வந்து நீங்க சொல்றதுல வந்து வடநாட்டுல இருக்கக்கூடிய நீங்க உத்தரப்பிரதேசம் அல்லது வந்து நீங்க பீகார் போன்ற மாநிலங்களை காட்டிலும் நம்ம வந்து பல வகையில வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க சொல்றது அந்த வகையில ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இதுல வந்து நீங்க இந்த ஜாதி பிரச்சனையை பொறுத்த மட்டும் வந்து நீங்க ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படி நடக்குதுங்கிற மாதிரியும் நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. எல்லா மாநிலங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதோ தமிழ்நாட்டுல வந்து நீங்க அது வந்து சிலர் வந்து என்னன்னா பொலிட்டிக்கலா வந்து சில குறுகிய நோக்கத்துல திராவிட கட்சிகளுடைய மாநிலத்தில் இது மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னால், அதே போல மகாராஷ்டிராவில் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்த போராட்டங்கள்லாம் நடத்தின இடங்கள்லயும் கேரளாஞ்சி போன்ற இடங்கள்ல இது மாதிரி நடக்குது, உங்களுக்கு நடக்கத்தான் செய்யுது. எனவே வந்து நீங்க இந்த பிரச்சனைகள் வந்து இந்தியா பூராவிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். கப் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ஹரியானா போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி வந்து அந்த நடக்கு அவர்களுடைய முறை மீறி நடக்கக்கூடிய திருமணங்களை வந்து வன்முறையா பிரிக்கிறது கொள்றது அப்படிங்கிறது இதெல்லாம் நடந்துதான் இருக்கு. இங்கே தமிழ்நாட்டையும் நடக்குது, அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு.
இப்ப அரசியலை பொறுத்த அளவுல இப்ப தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் குறிப்பாக அதிமுக திமுக இந்த இருபெரும் கட்சிகள் கூட இந்த உடுமலை பிரச்சனையில வந்து ஒரு பெரிய பெரிய அளவுல ஒரு எதிர்ப்போ பெரிய அளவுல ஒரு கண்டனமோ தெரிவிக்கல, அது ஆச்சரியம் தரலையா?
வழக்கமா இந்த மாதிரி பிரச்சனைகளை பொறுத்த மட்டும் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல வந்துருது, உங்களுக்கு தேர்தல் விஷயத்துல வந்துருது. ஒரு பெரும்பான்மை ஜாதியை பயிற்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து ஒரு நிலைப்பாடு வந்து அவங்க எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து என்னன்னா பாமகவுல வந்து என்னன்னா ஒரு ராம்தாஸ் வந்து இதை பத்தி நான் கருத்து கூற மாட்டேங்குது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை நீங்க பாத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உடுமல் பிரச்சனையிலேயே அதிமுக திமுக கண்டிக்கலை, அவங்க எப்பொழுதுமே பெரிய அளவில் வந்து இந்த விஷயங்களை வந்து கண்டிக்கிறது இல்லை. இன்னொரு தரப்பையும் நீங்க விட்டுட்டீங்க, அவங்களையும் கவனிக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்டிக்காதவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியவாதிகளும் கண்டிக்கிறதே கிடையாது. அவர்கள் எப்பொழுதும் வந்து ஏன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கறத பொறுத்த மட்டும் அதுல வந்து நீங்க இந்த ஜாதிகள் ரீதியாக மக்கள் வந்து பிளவுபட்டிருக்காங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. இந்த அடிப்படையும் பார்க்க வேண்டியது இப்ப திமுக அதிமுக பொறுத்த மட்டும் வந்து என்னன்னா அவங்களுடைய பேஸ் அப்படிங்கறது வந்து நீங்க பெரும்பாலும் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் தான் அவங்களுடைய பேஸ் ஆரம்பிச்சு. எனவே வந்து அவங்க வந்து நீங்க அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து எப்பொழுதும் வந்து பெரிய அளவில் அவங்க பேசக்கூடிய நிலைங்கிறது இல்லாம இருந்ததுங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை. திராவிட கழகத்தை பொறுத்த மட்டும் அவங்க வந்து இந்த தலித்கள் மற்றும் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவங்க அதிகமாக வந்து கவனம் செலுத்தல. எப்படி காந்தி வந்து உயர்ஜாதி பார்ப்பனர்களை நீங்க வந்து தலித்துகள் வீடுகளில் போய் நீங்க வாழணும் அவங்களோட சாப்பிடணும் தீண்டாம நீங்களே தலைமையேற்று அழைச்சிட்டு போய் கோயிலுக்குள்ள வந்து நீங்க தலித்துகள் அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாரோ அது மாதிரி இங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களே வந்து தீண்டாமை ஒழிக்கணும் என்பது போன்ற நிலைப்பாடுகளை இவங்க எடுக்கல. அது வந்து வந்து இவங்ககிட்ட விமர்சிக்க வேண்டிய ஒண்ணுதான். மற்றபடி வந்து நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எல்லா அநீதிகளுக்கும் திராவிட இயக்கம் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதெல்லாம் வந்து ஒரு குறுகிய பாலிடிக்ஸ், வேறு நலன்களின் அடிப்படையில பேசக்கூடிய விஷயம் அது.
இப்ப நீங்க சோசியல் மீடியான்னு சொல்ற இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பார்த்தா, அதாவது பள்ளிக்கூடங்கள்ல போய் சேரும்போது ஜாதி என்ன அல்லது வந்து ரேஷன் கார்டு ஜாதி என்ன இப்படி ஒவ்வொரு அம்சத்திலையும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலையுமே ஜாதிய வந்து உறுதிப்படுத்துற மாதிரியான நிலைமை இருக்கிறதுனால இந்த ஜாதியத்தை ஒழிக்க முடியாது, இடஒதுக்கீடு ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பரவலாக பொதுமக்கள் கருத்து வைக்கிறாங்க. உங்களுக்கு அதுல உடன்பாடு இருக்கு?
இல்ல, பரவலான கருத்துன்னு நீங்க சொல்றத நான் முதல்ல ஏத்துக்கல.
சமூக, அதாவது சோசியல் மீடியா,
சமூக ஊடகங்கள, சமூக ஊடகங்கள், நானும் சமூக ஊடகங்கள்ல வந்து தீவிரமா செயல்படக்கூடியவன் தான். என்ன அது வந்து நீங்க சொல்றது மாதிரியான பரவலான ஒரு கருத்து அப்படின்னு சொல்ல முடியாது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா வழக்கமானு சொல்லிட்டு இருக்கிறது யாரு சொல்லுவாங்க, பார்ப்பனர்கள் அந்த கருத்துக்களை சொல்வது வழக்கம். அந்த கருத்துக்கள் வந்து அதாவது இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது. ஏதோ எல்லா பிரச்சனையும் காரணம் இதனாலதான் அப்படிங்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னாலும் கூட இங்க வந்து ஜாதிங்கிறது வந்து நீங்க வந்து தெரியாமல் இருக்க போறதுல அந்த ஜாதியின் அடிப்படையில வந்து நீங்க கட்சிகளே நடத்தப்படும் பொழுது ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து ஜாதி பெருக்க இருந்தனால தான் எல்லாம் நடக்கு அப்படின்னு சொன்னா, அப்புறம் நீங்க வந்து என்னன்னா தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் எப்படித்தான் வந்து அவங்களுடைய சமூகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கான செயல்திட்டங்களை நம்ம நிறைவேற்ற முடியும். சட்டபூர்வமா செய்யும் பொழுது வந்து சில அடிப்படைகள் தேவையா இருக்கு இல்லையா? அப்ப வந்து சில பதிவுகள் ஆதாரங்கள் அதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கு அப்படிங்கிற பொழுது வந்து அது அரசாங்கம் செய்யத்தான் வேணும். அது வந்து நம்ம வந்து ஒரு இதா வந்து பார்க்க முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் மறைமுகமாக இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள். தலித்துகளுக்கும் அடித்தள மக்களுக்கும் உரிய பலன்கள் போய் சேர தடுக்க வேண்டும்ங்கிற குறுகிய நோக்கமுடையவங்க அப்படி எழுதுறாங்க. நீங்க முகநூல்ல வந்து ஒரு மிடில் கிளாஸ் அல்லது அந்த அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது வந்து அப்பர் காஸ்ட் கருத்து நிலையினுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் கொஞ்சத்தை பார்க்கலாமே ஒழிய எல்லோரும் அப்படி வந்து முகநூல்லையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது சோசியல் மீடியாலையும்.
மிக்க நன்றி பேராசிரியர் மார்க்ஸ் அவர்களே, மிக்க நன்றி உங்களுக்கு.
நன்றி, ரொம்ப நன்றி.